ಕ್ಷಣಕಾಲೇ ಮನಸಾ ಜಲೇನ ಭಕ್ತ್ಯಾ ಯುಕ್ತೋ ಯೋಗಬಲೇನ ಚೈವ ಭ್ರುವೋರ್ಮಧ್ಯೆ ಪ್ರಾಣಮಾವೇಶ್ಯ ಸಮ್ಯಕ್ ತತಂ ಪರಂ ಪುರುಷಮುಪೈತಿ ದಿವ್ಯಂ ಅಂತ ದಶಮಃ ಶ್ಲೋಕ ಅಷ್ಟಮೇ ಅಧ್ಯಾಯ ಭಗವದ್ಗೀತಾಸು. ಸಪ್ತಮಾಧ್ಯಾಯ ಅಂದರೆ ಸಪ್ತಪದಾರ್ಥ ಜ್ಞಾನೇನ ಶ್ರೇಯಃ ಭವಿಷ್ಯತಿ ಇದು ಭಗವತಃ ಸೂಚಿತಮಸ್ತಿ. ತೇ ಪದಾರ್ಥ ಕೇ ಇದೆ ಅರ್ಜುನೇನ ಪೃಷ್ಟಂ. ತಸ್ಯ ಸಮಾಧಾನಂ ಅಕ್ಷರಂ ಬ್ರಹ್ಮ ಪರಮಂ ಇದು ಬ್ರಹ್ಮಣ ಸ್ವರೂಪಂ ಕಿಂ ತದ್ ಬ್ರಹ್ಮ ಇದೆ ಪ್ರಶ್ನಸ್ಯ ಸಮಾಧಾನಮುಕ್ತ್ವಾ ತದನಂತರಂ ತಸ್ಯೈವ ಅಧ್ಯಾತ್ಮಂ ಆದಿಭೌತಿಕಂ ಆದಿದೈವಿಕಂ ರೂಪಂ ಅನಂತರಂ ಕರ್ಮಣಃ ಸ್ವರೂಪಂ ಇತ್ಯಾದಿ ಉಕ್ತಂ. ಅಂತೇ ಗತ್ವಾ ಪ್ರಯಾಣ ಕಾಲೇ ಕಥಂ ಜ್ಞೇಯಃ ಇತ್ಯಸ್ಯ ಪ್ರಯಾಣ ಕಾಲೇ ಪರಮಾತ್ಮ ಧ್ಯಾತವ್ಯಃ ಇತಿ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಯದಿ ಪರಮಾತ್ಮ ಪ್ರಯಾಣ ಕಾಲೇ ಧ್ಯಾನ ವಿಷಯೋ ಭವತಿ ತರ್ಹಿ ಸಹ ಪರಮಾತ್ಮನಮೇವ ಗಚ್ಚತಿ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ಪರಮಾತ್ಮ ಭಾವಂ ಗಚ್ಚತಿ ಅಥವಾ ಸಗುಣರೂಪ ಧ್ಯಾನೇನ ಸಗುಣಭಾವಂ ಗಚ್ಚತಿ ಕ್ರಮಮುಕ್ತಿಂ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ನಾಯಂ ಪರಮಾತ್ಮ ವಿಷಯೇವ ನಿಯಮಃ ಕಿಂತು ಎಂ ಎಂ ವಾಪಿ ಸ್ಮರಣ ದೇಹಂ ತ್ಯಜತಿ ಭಾವಂ ತ್ಯಜತಿ ಅಂತೇ ಕಲೇಬಲಂ ತಂತಮೇ ವೈಯೇಚ ಕೌಂತಯ್ಯ ತದ್ಭಾವ ಸದಾ ತದ್ಭಾವ ಭವಿಷ ಇತಿ ಭಾವಿತ ತದ್ಭಾವ ತಂ ತಂ ಭಾವಂ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಇತ್ಯುಕ್ತ. ತದಾ ಚ ಯದಿ ಮರಣಕಾಲೇ ಅಸ್ಮಾಕಂ ತಾವತ್ ಕಪವಾದ ಪಿತ್ತಾನಾಂ ವ್ಯಾಕೋಪೇನ ಯದಿ ಧ್ಯಾನ ನ ಸಂಭವತಿ ತರ್ಹಿ ಕಿಂ ಕರ್ತವ್ಯಂ ಇತಿ ತಸ್ಮಾತ್ ಸರ್ವೇಷು ಕಾಲೇಷು ಮಾಂ ಅನುಸ್ಮರ ಯುಧ್ಯ ಚ ನಿತ್ಯಂ ಕರ್ಮ ಕುರು ಇತಿ ಅವಶ್ಯ ಮುಕ್ತಂ. ಯದಿ ಏತಾದ ರೀತ್ಯಾ ಕ್ರಿಯತೆ ತರ್ಹಿ ಅವಶ್ಯಂ ತದಾ ತಾದೃಶ ಭಾವಃ ಭವತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ಏತತ್ತು ಅಭ್ಯಾಸ ಯೋಗ ಶಬ್ದೇನ ವಿಹಿತಮಸ್ತಿ. ಅಭ್ಯಾಸ ಏವ ಯೋಗ ಅಭ್ಯಾಸ ಯೋಗ ಸರ್ವದಾ ಸರ್ವಕಾಲಮ ಪರಮಾತ್ಮನಿ ಚಿತ್ತ ಸಮರ್ಪಣಂ ಏತದೇವ ಅಭ್ಯಾಸ ಯೋಗ. ವಿಜಾತೀಯ ಪ್ರತ್ಯಯ ಅನಂತರ ಸುಜಾತೀಯ ಪ್ರತ್ಯಯ ಪ್ರವಾಹ ಅಭ್ಯಾಸ ತಾಜ ಅಭ್ಯಾಸ ಏವ ಯೋಗ ತಾಜ ಅಭ್ಯಾಸ ಯೋಗೇನ ಯದಿ ಕ್ರಿಯತೆ ಚೇತ್ ತರ್ಹಿ ಪುರುಷಂ ಪರಮಂ ದಿವ್ಯಂ ಯಾತಿ ಇದು ಏತಾತ್ಪರ್ಯ ಅಂತ ಮುಕ್ತಂ. ತರ್ಹಿ ತಾದೃಪುರುಷ ಕಃ ಕಥಂ ಭವತಿ ಚೇತ್ ಕವಿ ಪುರಾಣ ಅನುಚಾಸಿಜ ಅಣೋರಭಿ ಅಣೀಯ ಅನುಸ್ಮ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯ ತಸ್ಯ ಸ್ವರೂಪಂ ದರ್ಶಿತಂ. ಅನಂತರಂಚ ಮರಣಕಾಲೇ ಸಹ ಯದಿ ಶಕ್ನೋತಿ ತರ್ಹಿ ಕಿಂ ಕರ್ತವ್ಯಂ ತೇನ ಇತಿ ಉಚ್ಯತೆ ಪ್ರಯಾಣ ಕಾಲೇ ಅಚಲೇನ ಮನಸ ಭಕ್ತ್ಯಾ ಯುಕ್ತಃ ಯೋಗಬಲೇನ ಚೈವ ಭ್ರುವೋರ್ಮಧ್ಯೆ ಪ್ರಾಣಮಾವೇಶ್ಯ ಸಮ್ಯಕ್ ತಂ ವರಂ ಪುರುಷಂ ದಿವ್ಯಂ ಉಪೈತಿ ಇತಿ. ಪ್ರಯಾಣ ಕಾಲೇ ಕಿಂ ಕರ್ತವ್ಯಂ ಇತಿ ಅಧುನಾ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಯಸ್ಯ ಭಾಷ್ಯಭಾಗ ಅಧುನಾ ಅಸ್ಮಾಭಿಃ ದ್ರಷ್ಟವ್ಯ. ಪ್ರಯಾಣ ಕಾಲೇ ಮನಸಾಚಲೇನ ಭಕ್ತ್ಯಾಯುಕ್ತೋ ಯೋಗಬಲೇನ ಚೈವ ಭ್ರುವೋರ್ಮಧ್ಯೆ ಪ್ರಾಣಂ ಆವೇಶ್ಯ ಸಮ್ಯಕ್ ತತಂ ಪರಂ ಪುರುಷಂ ಉಪೈತಿ ದಿವ್ಯಂ ಅಪ್ಪಡಿನ 10th ಶ್ಲೋಕಂ 8th ಅಧ್ಯಾಯತ್ತಿಲ. 7th ಅಧ್ಯಾಯಂ ಕಡಚಿಲ ಕೇಟ್ಟದಾನ சொன்னதான 7 கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னு அர்ஜுன் கேட்க 8th அத்தியாயத்தில் வரிசையா சொல்லிட்டு வந்தார். அதுல பிரம்மங்கிறது சுத்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி அதனுடைய அத்தியாத்மம் அதிதெய்வம் ஆதிபௌதிகமான ஒரு ஸ்வரூபங்களை சொல்லி கர்மான்னா என்னது அப்படிங்கிறத சொல்லி மரண சந்தர்ப்பத்தில் பரமாத்மாவை எப்படி தியானம் பண்ணணும் அவைகள்லாம் சொன்னார். அப்படி பரமாத்மாவை மரண சந்தர்ப்பத்தில் தியானம் பண்ணினோமையானால் அடுத்த பிறவி அவருடைய ஒன்னா சேர்ந்து போயிடும், மறுபடியும் பூலோகத்தில் இங்கேயும் பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நிர்குண பிரம்மமா இருந்தால் இங்கேயே முக்தி அடையினான், சகுண பிரம்ம தியானமா இருந்தால் அந்த லோகத்துக்கு போய் கிரமமுக்தியை பெறுகிறான் அப்படின்னு சொன்னார். இது என்ன பார்த்தாலும் மட்டுமில்ல, மரண சந்தர்ப்பத்தில் எந்தெந்த நினைப்போட போறானோ அந்தந்த பதார்த்தமாக பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அக்காரணத்தினால் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னையே தியானம் பண்ணிட்டு என்னையே வழக்கப்படுத்திக்கணும், இதுதான் அபியாச யோகம் அப்படின்னு சொன்னார். வேறு எண்ணம் கொடுக்கிடாமல் என்னுடைய எண்ணமே வைத்து கொண்டு உங்கள் சமயத்தில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் கடைசி காலத்தில் ஒரு நினைப்பில் நான் ஞாபகத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த பரமாத்மா தியானம் பண்ணக்கூடியதான பிரகாணம் கவி புராணம் அனுசாசிதாரம் அணுக்கு அணுவா இருக்கார் சர்வசிய தாதாரம் அப்படின்னு அவருடைய சொரூபத்தை எடுத்துக்கிறார். ஆகையால் இந்த ஸ்லோகத்துல மரண சந்தர்ப்பத்துல ஞாபகம் வந்த பிறகு அந்த பரமாத்மாவை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது சொல்றார். பிரயாண காலே மரண சந்தர்ப்பத்தில் மனசா சலேனா எங்கும் அங்கும் ஓடாதான மனசினால். அப்ப மனசா சலேனா ஏன் சொல்றாரு? அபியாசத்திலேயே நீங்க பண்ணலையே, உங்க மனசு இங்கே எங்கேயும் போகலையே. ஏன்னா விஜாதீய பிரத்தியம் இல்லாதான சுஜாதீய பிரத்தியத்துக்குத்தானே நீங்க சொன்னேன் இத்தனால. மறுபடியும் மனசா சலேனான்னு சொல்றதுக்கு நிர்பந்தம் என்ன அப்படின்னு கேட்ட, அப்பொழுது மனசு இங்கெங்கும் அலைபாயக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா உடம்புல வலி மர்மஸ்தானத்திலிருந்து சிரமமா இருக்கு. அது போல சந்தர்ப்பங்கள்ல இங்கும் அங்கும் போயிடலாம் மனசு. அப்படி போகாமல் மனசா சலேனா பக்தியா யுக்தா, அச்சலமான மனசு எப்படி வரும்? பக்தி இருந்தா வரும். பகவானுக்கு நிச்சயமான பிரேமம் இருக்கணும். அந்த பக்தியா யுக்தா யோக பலேன செய்வா, இங்க யோகம்னா அபியாச யோகம். பல முறைகள் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தானே, தினமும் ஜபம் பண்ணி ஏகாந்தமாக தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தானே, ஏன்னா அந்த சமயத்தில் நிச்சயமா வரும். யோக பலேன செய்வா புருவோர் மத்தியே பிராணமாவேத்திய சம்யக்கு, புருவோர் மத்தியே இரண்டு புருவங்களுக்கு நடுவில் அந்த பகவானுடைய மூர்த்தியை தியானம் பண்ணி சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறவன் சஹா அவன் திவ்யம் புருஷம். இதோ கீழே சொன்னேனே ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடியதான சைதன்யத்தை திவுன்னா திவுதாதுக்கு பிரகாசம்னு அர்த்தம். திவு கிரீடா விஜிகேட்டா ஸ்துதி மோத மத காந்தி கதிஷு அப்படிங்கிற தாதுவனால காந்தி ஸ்வப்பிரகாசமான பரமாத்மாவை புருஷம் உபைதி பரம்புருஷம் உபைதி. பிரஷ்னோபனிஷத்துல இந்த பரம்புருஷம் அப்படின்னு அஞ்சாவது பிரச்சனத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. அந்த பரம்புருஷம் உபைதி திவ்யம் அப்படின்னு அந்த உத்தமமான அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை அடைகிறான் அப்படின்னு இப்ப பாஷ்யம் பார்ப்போம். கிஞ்ச பிரயாண காலே மரண காலே, இங்க பிரயாணம்னா மரணம்னு அர்த்தம். மீ சமயத்துல எங்க பிரயாணத்துக்கு போயிட்டு வரணும் மரணம்னு நினைக்காது. பிரயாணம்ங்கிறது பகவத்கீதையில இந்த இடத்துலதான் பிரயாணம்னா மரணம்னு அர்த்தம். இல்ல சில சமயத்துல பிராயணம்னு சொல்லுவா, பிராயணம்னா திரும்பி வராம போறதுக்கு பிராயணம்னு பேர். சோ பிரயாண காலே மரண காலே மனசா அசலேனா சலன வர்ஜிதேனா, இங்கும் அங்கும் செல்லாதான மனசுனால மனசு உறுதியாக்கி கொள்ளணும். நம்மளை விட இத்தனை நாளா இவர் இருக்காளே இவளை விட்டுவிட்டு நம்ம போறோமே எனக்கூடியதான எண்ணம் வேண்டாம். ஏன்னா போய்தான் ஆகணும்னு எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் இல்ல எல்லோருக்கும் பிறந்தவா எல்லோருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும்ங்கிறது. ஆகையால் அந்த விட்டுவிட்டு போறேன்னு அப்பொழுது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாலேயே ஒரு நாளைக்கு இவை எல்லாம் விட்டு ஆகணும். அவ வாழ்க்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த சகாயம் பண்ணிவிடுவோம். நம்ம அவளோடு தந்து வீட்டில் இருந்தாலே தனிமையாக இருக்க கத்துக்கணும். நீங்க அலோனா இருக்கலாம், லோன்லியா இருக்கக்கூடாது. ஐயோ நான் ஒண்டியா இருக்கேனேன்னு இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒண்டியா இருக்கிறதா அவனும் தனித்தனியா அந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கான் அப்படிங்கிறது தான் நிச்சயம். அதை வைத்துக்கொண்டு மனசா தலையனா பிரச்சலனா வர்ஜிதேனா, தான் இன்னும் ரொம்ப அசையாம இருக்கிற மனசனால் பக்தியா யுக்தா பஜனம் பக்தி. பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். மனசினால் அவருடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு இருக்கணும். மனசை தியானம் பண்ணணும். இப்படி அவருடைய தத்துவத்தை விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு உபநிஷத்துலையும் எப்படி சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கணும். பஜனம் பக்தி தயா யுக்தா யோக பலேன செய்வா, யோக பலம் அபியாச யோக பலம் யோகஸ்ய பலம் யோக பலம் ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே மிருதம் சொல்லுவ. ஆத்மனா விந்ததே வீரியம், பலமானது எப்படி வரும்? உபனிஷத் பாராயணத்தினால் மறுபடியும் மறுபடியும் அதே நினைக்கிறதுனால அந்த பலம் வேணும் மனுஷனுக்கு. அந்த பலம் இருக்கமே ஆனால் அந்த ஞானமானது நிச்சயமாக நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஏதோ உபநிஷத்து ஒரு தரம் பார்த்தோம்னு இருக்கப்படாது, அந்த ஆத்மாவே நினைச்சுட்டு இருக்கணும். ஆகையால் யோக பலம் தேன சமாதிஜ சம்ஸ்கார பிரச்சய ஜனித சித்தஸ்தைரிய லட்சணம். அப்பப்ப அதையே நினைச்சு நினைச்சு ஏற்பட்டதான ஒரு சமாதி. அந்த ஒவ்வொரு சமாதியும் மனுஷனுக்கு சம்ஸ்காரங்களை கொடுக்கிறது. அந்த சம்ஸ்காரத்தினுடைய கூட்டம் ஏற்படணும். சம்ஸ்கார பிரச்சயம், பிரச்சயம்னா கூட்டம். பல நாட்கள் அதையே நினைச்சு நினைச்சு உருகின்றிருந்ததான ஒரு ஸ்வரூபம், அதனால ஏற்பட்டதான சித்த ஸ்தைரிய லட்சணம். அந்த மனசுக்கு ஒரு தைரியம் வேணும். எதையும் யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இந்த ஆத்மாவானது அக்ஷேத்யோ யமதா ஹ்யோயம் அக்ளேத்யோ சோஷ்ய ஏவச நித்யா சர்வகதா ஸ்தாணோ அசலோயம் சனாதனா. கத்தி என்ன வெட்டாது, ஆத்மாவை கத்தி வெட்டாது, நெருப்பு சுடாது, ஜலம் நினைக்காது, காத்து உலர வைக்காது அந்த ஆத்மா. அப்படி ஏன்னா இப்பவே எங்க ஆத்மா சர்வ வியாபகமா இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள இருக்கோ இல்லையா, நெருப்புக்குள்ள இருக்கோ இல்லையோ, உங்க ஆத்மா ஒண்ணும் பண்ணலையே. சரீரம்னா அது போயிடும், அவ்வளவுதான் அதனுடைய சொரூபம். அப்படி சரீரம் மரணம் அநேக சந்தர்ப்பங்கள்ல அநேக விதமாக வரும், ஒரே விதமாக வரணும்னு சொல்லல, மரணம் அநேக விதமா வரலாம். ஆனா அந்த மரணத்துக்கு நம்ம பயப்படப்படாது. ஆகையால் அப்படி சமாதி சமாதிஜ சம்ஸ்கார பிரஜய ஜனித சித்தஸ்தைரிய லட்சணம், பல நாட்கள் ஆத்மாவை நினைத்து நினைத்து நான் அறியாமல் ஏற்பட்டதான சமாதியினுடைய சம்ஸ்காரங்கள்னால, சம்ஸ்கார கூட்டங்கள்னால ஏற்பட்டதான மனசினுடைய திடமான நம்பிக்கை, அதான் யோக பலம். யோக பலம் தேனச்ச யுக்தா, அந்த யோக பலத்தோடு கூடியிருக்கிறவன் இத்தியர்த்த. பூர்வம் முன்னாலேயே ஹிருதய புண்டரே கிருத்திய ஹிருதய புண்டரோக்கே வசே கிருத்திய சித்தம். பல நாட்கள் நீங்க ஹிருதய புண்டரீகத்துல சித்தத்தை வசமாக்கி கொண்டிருக்கணும், இதயத்துல பரமாத்மாவை தியானம் பண்ணி இருக்கணும். அதுக்காகத்தானே 8 வயசுலயே உபநயனம் போடப்பட்டது. அப்பப்பவே முக்தாவிந்திரம ஹேமனியில தவடச்சயர் முகைஸ்திரீட்சணைன்னு வச்சு பல முறைகள் இதை நினைச்சுன்ற கேளோ இல்லையா, அது பண்ணிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு அந்த மந்திரத்தையே நினைத்து நினைத்து அந்த தியான ஸ்வரூபத்தை, தியான ஸ்லோகத்துல சொன்ன விக்கிரகத்தை மனசுல நினைச்சு பழகப்படுத்திக்கணும். அத பூர்வம் ஒரு காலத்தில் முன்னாலேயே ஹிருதய புண்டரேகே வசீகிருத்தியா, ஹிருதய புண்டரேகத்துல இதயத்தில் வசீகரணம் பண்ணினதான மனசை சித்தம். ததா பிறகு ஊர்த்வகாமின்யா நாட்யா, நம்ம சரீரத்துக்குள்ள 101 நாடிகள் இருக்கு இதயத்துக்கிட்ட. சதஞ்ச ஏகாச ஹிருதயஸ்ய நாட்ய தாசாம் மூர்தானம் அபினிஸ்வதைகா அப்படின்னு 101 நாடிகள். அந்த 101 நாடிகள்ல ஒரு நாடி மட்டும் இதயத்திலிருந்து நடுவில் வந்து அப்படியே கண்டத்தை பேதனம் பண்ணிட்டு சிரசு வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்ற, அதுக்கு சுஷும்னான ஒரு நாடி பேரு. அதுக்கு 2 பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் வலது பக்கத்துலயும் 2 நாடிகள் இருக்கு, அதுக்கு இடா பிங்களா அப்படின்னு பேரா. இப்படி அந்த சுஷும்னா நாடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து பூமி ஜய கிரமேணா, பூமி ஜெயம் ஒவ்வொரு நிலையும் தாண்டி வருது. மஹிம் மூலாதாரே அப்படின்னு ஆரம்பிச்சு சௌந்தரலகராஜ கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கார், அந்தந்த சக்கரத்துல இருந்து தாண்டி வரணும். மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர அநாத விசுத்தி ஆக்ஞாதி சக்கரங்கள், அதான் பூமி ஜெய கிரமேணா. பூமி ஜெயம்னா அந்தந்த நிலையை அடைஞ்சு தாண்டி, மனசானது அங்கங்கே தியானம் பண்ணி அதை தாண்டி. புருவோர் மத்தியே பிராணமாதேசியா, புருவோர் மத்தியே 2 புருவங்களுக்கும் நடுவில், அதுக்கு ஆக்ஞா சக்கரம்னு பேர். ஆ சமந்தாத் ஞாயத்தே தத்துவம் அத்ரா இது ஆக்ஞா. எதுக்கு ஆக்ஞான்னு சொல்லியிருக்கு, அந்த இடத்தில் மனசுல நிறுத்திறவாளுக்கு தத்துவமானது நன்றாக புரிகிறது, அதான் ஆக்ஞா சக்கரம்னு பேரு. அப்படி ஆக்ஞா பூமி ஜெய கிரமேண ப்ருவோர் மத்தியே பிராணமாவேசிய, தன்னுடைய பிராணனை நிறுத்தி, பிராணன்னா மனசை நிறுத்தின்னு அர்த்தம். ஸ்தாபயித்வா சம்யக் அப்ரமத்தா, நன்றாக அப்ரமத்தா, அப்ரமத்தான்னு சொன்னா பிரமாதத்தை அடையாமல், பிரமாதத்தை விட்டு விடாமல், டக்குனு ஏதோ நினைச்சுட்டு இதை விடப்படாது. அப்ரமத்தன்னு தஹா ஏவம் புத்திமான், இப்படி யாருக்கானோ யோகி கவிம் புராணம் அனுசாசிதானம் அனோரணியான் சமனுஸ்மரேத்யா கேட்க சொன்னேன். அந்த ஸ்வரூபத்தை இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப என்ன, அந்த ஓங்காரத்தை சொல்லி ஓங்காரமானது மனசுக்குள்ள இதயத்துல நிறுத்தி வழக்க படுத்தினவன் அந்த தியானத்தை இரண்டு புருவங்களுக்கு நடுவுல வைத்துக்கொண்டு அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். கவிம் புராணம் இத்தியாதி லட்சணம் தம் புரா தம் பரம்புருஷம், இவர் தான் பரம்புருஷம். உபைதி பிரதிபத்தியதே. சரி, திவ்யம்னு சொன்னால தியோதனாத்மகம் ஸ்வப்பிரகாச வடிவமா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை. ஆகையால் இந்த உபாசனையில எப்படி சொல்லுக்கு, பிராணம் போற சந்தர்ப்பத்துல, பிராணம் போற சந்தர்ப்பம் நமக்கு எப்படி தெரியும், அந்த சந்தர்ப்பத்துல இனிமேல் நிக்காதுங்கிற அபிப்பிராயம் தனக்கே தோணும். அந்த சந்தர்ப்பத்துல இதுவரைக்கும் மனசுல நிறுத்தி பழகப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை புருவங்கள் நடுவுல நிறுத்தி அந்த புராணம் அந்த புராண புருஷன் கவிம் புராணம் அனுசாதிதாரம் என்று யாரை சொல்லப்பட்டதோ போன ஸ்லோகத்துல அந்த உருவத்தை மனசுல நிறுத்தணும் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கேன்.